இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bile@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த நாளிலும் கூட உம்முடைய வார்த்தைக்காக ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அனைவரும் உம்முடைய சமூகத்திலே நான் சமர்ப்பிக்கிறேன். அவர்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்ற செய்தியினுடைய தலைப்பு சபை போதகர், சர்ச் பாஸ்டர். அநேக நேரங்களில் இந்த சபை போதகருடைய ஊழியம் என்ன, சபையில் அவருடைய பொறுப்புகள் என்ன, அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற பல கேள்விகள் அங்கே அநேகர்களுக்கு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த சபையில் இருக்கக்கூடிய போதகருக்கும் இந்த கேள்விகள் இருக்கலாம். அதே நேரத்தில் சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் அல்லது விசுவாசிகளுக்கும் இதே கேள்வி இருக்கலாம். ஆகையால் இன்றைய தினத்திலே சபை போதகருடைய ஊழியம் என்ன, அவர் என்ன செய்ய வேண்டும், ஏன் ஆண்டவர் அவர்களை போதகராக தெரிந்து கொண்டார் என்ற பல கேள்விகளுக்கு நாம் வேதாகமத்திலிருந்து விடையை இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகின்றோம். ஆகையால் நீங்கள் ஜபத்தோடு கூட வேதத்தை ஆராயும்படியாய் உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எபேசியர் 4:11 நாம் வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரரை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். இங்கே பவுல் ஒரு போதகரை குறித்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். போதகருடைய பொறுப்புகளை குறித்து சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். போதகர் மாத்திரம் கிடையாது, சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அதற்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் குறிப்பாக போதகர் என்றால் என்ன, அவர் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க போகின்றோம். முதலாவது காரியம், நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக, திருச்சபையின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக ஒரு போதகர் எப்படி இருக்க வேண்டுமாம், பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். அப்ப ஒவ்வொரு போதகரும் பூரண புருஷராக வேண்டும், சபையின் வளர்ச்சிக்காக அவர்கள் பூரண புருஷராக வேண்டும். எதற்காக என்று பார்க்கும் பொழுது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அப்படி என்றால் பரிசுத்தவான்கள் அவர்கள் இன்னும் பரிசுத்தமடைய, ஆண்டவருக்குள் வளர அங்கே ஒரு போதகர் தன்னைத்தானே அவர்கள் தகுதிப்படுத்த வேண்டும் என்று இங்கே வேதாகமம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆகையால் கிறிஸ்து ஒவ்வொருவரை அழைத்திருக்கிறார், குறிப்பாக போதகரை அவர் அழைத்திருக்கிறார். ஏனென்று பார்க்கும் பொழுது அவர்களை கொண்டு ஒரு பெரிய பெரிய திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அதை ஒரு நபர் அல்லது ஒரு போதகர் சரியாக செய்ய வேண்டும். 1 பேதுரு 5:1-2 உங்களுக்குள் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், இங்கே பார்க்கும் பொழுது சபையின் மூப்பர்களுக்கும் அநேகர்களுக்கும் இங்கே புத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு பேதுரு என்ன புத்தி சொல்கிறார் என்று நாம் பார்க்கலாம். 2 உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் சுந்தரத்தை இருமாப்பாய் அளிக்கிறவர்களாக அல்ல மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது ஒரு போதகர் என்பவர் ஒரு மூப்பருக்கு இணையானவர் அல்லது மூப்பருக்கும் மேலானவர் என்று சொல்லலாம். ஆகையால் அந்த போதகர் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர் மந்தையை சரியாக மேய்க்க வேண்டும், கட்டாயமாக அல்ல, மனப்பூர்வமாக அதை செய்ய வேண்டும். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை போதக ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், திருச்சபையில் மூப்பர்களாக இருக்கலாம். இங்கே வேதம் சொல்கின்றது கட்டாயப்படுத்தி அதை நீங்கள் செய்யக்கூடாது, கட்டாயத்தின் பேரில் அதை நீங்கள் செய்யக்கூடாது. மனப்பூர்வமாக இருதயத்தின் உள்ளிருந்து தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் இன்று அநேகர்கள் இழிவான ஆதாயத்திற்காக போதகர்களாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஆதாயத்திற்காக நாம் போதகராக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சாபமாக மாறுகிறது, அநேகர்களுக்கு அது இடையூறலாக கூட இருக்கிறது. ஆகையால் நாம் நம்முடைய அழைப்பில் சரியாக இருக்க வேண்டும். எபிரேயர் 13:17 நான் வாசிக்கின்றேன். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. இங்கே பார்க்கும் பொழுது ஒரு போதகர், அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் அவர் மனப்பூர்வமாக சந்தோஷத்தோடு தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், துக்கத்தோடு செய்யக்கூடாது என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் ஒரு போதகர் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது அவர் சரியான ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், மந்தையை மேய்க்கத்தக்கதான ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும், தேவனுடைய அழைப்பு அவருக்கு இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம், பரிபூர்ணராக வேண்டும், பரிசுத்தனாக வேண்டும் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இப்பொழுது போதகருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன, அல்லது குணம் என்ன, அல்லது எதை சபையில் இருக்கக்கூடியவர்கள் போதகரிடம் இருந்து எதிர்பார்ப்பார்கள் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ண போறோம் சொன்னா இந்த நேரத்தில் கூட நாம் பார்க்க போகின்றோம். நிச்சயமாகவே போதகர் என்று வரும் பொழுது அந்த போதகர் சண்டை போடக்கூடாது. அநேக போதகர்கள் திருச்சபையிலே சண்டை போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சண்டை போடக்கூடாது, பொய் பேசக்கூடாது என்ற பல காரியங்கள் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் போதகராக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும், அல்லது தேவன் உங்களிடமிருந்து என்ன தகுதியை எதிர்பார்க்கிறார், சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் உங்களிடமிருந்து என்ன தகுதியை எதிர்பார்க்கிறார்கள். நாம் வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 3:2 நாம் 7 வரை வாசிக்கும் பொழுது அங்கே குண நலன்கள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். நான் வாசிக்கின்றேன். ஆகையால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனமாய் இருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு சில குணங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. முதலாவது என்ன என்று பார்க்கும் பொழுது அவன் குற்றச்சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், அதாவது அவனிடமிருந்து எந்த குற்றங்களும் கண்டுபிடிக்க கூடாது. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அவன் எந்த குற்றத்தையும் செய்யக்கூடாது, பாவத்தை செய்யக்கூடாது. இரண்டாவது என்ன என்று பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரே மனைவி இருக்க வேண்டும். இன்று அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது ஒருவருக்கு ஒருவர் என்றுதான் வேதத்தினுடைய நியாதி என்று நாம் பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தார், ஏவாளுக்கு ஆதாமை கொடுத்தார். கணவன் 2 வைத்துக் கொள்ளக்கூடாது, அதே நேரத்தில் மனைவி 2 வைத்துக் கொள்ளக்கூடாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இது போதகருக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் ஏன் போதகருக்கு என்று அழுத்தமாக சொல்கின்றது என்று பார்க்கும் பொழுது போதகர் இந்த பாவத்தில் விழாதபடி மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு போதகர் ஒரு சபையிலே ஊழியம் செய்யும் பொழுது அநேக தாய்மார்கள் அவர்களோடு கூட பேசுவார்கள், அநேக வாலிப பெண்கள் அவர்களோடு கூட பேசுவார்கள், அநேக திருமணமான பெண்கள் அவர்களோடு கூட பேசுவார்கள். ஆகையால் போதகருடைய கவனம் சிதறாமல் அவர் அவருடைய ஊழியத்தில் சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அநேக பெண்களிடம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால், அநேகர்களுக்கு அவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்வதனால் அவருக்குள் எந்த சோதனையும் வந்து விடாதபடி, எந்த பாவத்தையும் அவர் செய்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் பெண்களிடம் இருந்து கூட அவருக்கு சோதனைகள் வரலாம். உதாரணமாக அவர் ஒரு வாலிப போதகராக இருக்கலாம், திருமணம் ஆகாதவராக இருக்கலாம். அந்த சமயத்தில் மற்ற பெண் அவரிடம் அநேக காரியங்களை கேட்கலாம், திருமணம் செய்து கொள்ளும்படியாக, அல்லது தன்னை விரும்பும்படியாக, அல்லது போதகரை விரும்புகின்றார் என்று பல காரியங்களை சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த போதகர் மிக ஞானத்தோடு, கவனத்தோடு ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்பதை மனதில் வைத்து அவர் எந்த ஒரு ஆசாபாசத்துக்கும் இடம் கொடுக்காமல் அவர் அதை நிராகரிக்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், ஏன் அவர் வாலிப போதகர் தானே, திருமணம் செய்து கொள்ளலாமே என்று கேட்கலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் ஒரு சபையிலே போதகராக இருக்கும் பொழுது அந்த சபையின் அங்கத்தினர்கள் அவருக்கு மந்தைகளாக இருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய மாணவர்களாக இருக்கிறார்கள், அல்லது மாணவிகளாக இருக்கிறார்கள், அல்லது தன்னிடம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த தவறை செய்யலாகாது. ஒருவேளை ஆண்டவருடைய சித்தம் குறிப்பாக இந்த பெண்ணிடமோ அல்லது அந்த போதகரிடமோ அது இருந்தால் அது அவருக்கும் தேவனுக்கும் உரியது. ஆனால் ஒரு போதகர் ஒரு சபையிலே பாவத்தில் விழாதபடி தன்னை காத்து கொள்ள வேண்டும். ஆகையால் ஒரு வாலிப போதகர் இருக்கிறார் என்றால் அவர் முதலில் செய்ய வேண்டிய காரியம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, போதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினருடைய இல்லத்துக்கு செல்லும் பொழுது தனியாக செல்லக்கூடாது. ஒருவேளை வாலிப போதகராக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடன் மூப்பர்களை நீங்கள் அழைத்து செல்லலாம், அல்லது திருமணமானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் மனைவியை நீங்கள் அழைத்து செல்லலாம். அதுதான் முறையும் கூட. குறிப்பாக போதகர் இந்த ஊழியத்தை அவர் சரியாக கவனமாக செய்யும் பொழுது சபை வளர்ச்சி அடையத்தக்கதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் என்று அங்கே வேதம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்படி என்றால் அவன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அவனுடைய வார்த்தைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும், புத்திசாலியாக அவன் இருக்க வேண்டும், அவன் பாவத்தில் விழுந்து கூடாது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, போதகர் அந்நியரை அவன் உபசரிக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஒருவேளை போதகராக அழைத்திருக்கிறார் என்றால் நீங்கள் உங்களை நேசிப்பது போல, உங்கள் குடும்பத்தை நேசிப்பது போல அந்நியரை நேசிக்க வேண்டும். அதாவது அந்நியரை உபசரிக்க வேண்டும். ஒரு சபைக்கு ஒரு புது அங்கத்தினர்கள் வருகிறார்கள், அல்லது ஒரு புது விசுவாசி வருகிறார்கள், அல்லது ஆண்டவரை பற்றி தெரியாத ஒரு நபர் வருகிறார் என்றால் அவர்களிடம் அன்பாக பழக வேண்டும். இவர் மற்ற திருச்சபையை சார்ந்தவர், அல்லது இவருடைய நம்பிக்கை வேறாக இருக்கிறது, அல்லது இந்த மனிதன் பாவி என்று ஒரு கண்ணோட்டத்தோடு போதகர் இருக்கக்கூடாது. ஏனென்றால் போதகர் என்று சொல்லப்படும் பொழுது அவர் ஒரு மத்தியஸ்தராக இருக்கிறார். யாருக்கு? தேவனுக்கும் சபை விசுவாசிக்கும் அல்லது மனிதர்களுக்கும். ஆகையால் போதகரிடம் அங்கத்தினர்கள் தான் தங்களுடைய ஜப விண்ணப்பங்களை, கேள்விகளை கேட்கிறார்கள். போதகர் அவர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அவர் அங்கே மத்தியஸ்தன் ஊழியத்தை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் ஒரு போதகர் எந்த ஒரு பாகுபாடும் என்று சரியான ஊழியத்தை அவர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று என்ன பண்றோம் நம்ம பார்க்கின்றோம். ஆகையால் இதெல்லாம் என்ன என்று பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய முதிர்ச்சி என்று நாம் சொல்லலாம். ஆவிக்குரிய முதிர்ச்சி, அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி அவனுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, போதகருடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை அவர்கள் அடைகின்றார்கள். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, போதக சாமர்த்தினமாய் இருக்க வேண்டும், அதாவது வேதத்தை சரியாக அவர் வியாக்கியானம் செய்ய வேண்டும். மூன்றாம் வசனத்திலே, அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சைக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து. இங்க நம்ம பார்க்கிறப்ப வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம், அந்த போதகர் மதுபான பிரியராய் இருக்கக்கூடாது, அடிக்கிறவனாய் இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாய் இருக்கக்கூடாது. இந்த மூன்று காரியங்களை குறித்து சற்று பார்க்கலாம். முதலாம் காரியத்தை பார்த்தோம், மதுபான பிரியம். உங்களுக்கு சபையிலே அநேக ஊழியங்கள் இருக்கிறதுனால் ஒருவேளை உங்களுக்கு மன அழுத்தம் வரலாம், மனச்சோர்வுகள் வரலாம். சில நேரங்களில் சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் உங்களை ஒருவேளை திட்டிவிட்டு இருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஆகிவிட்டதே என்று போதை பழக்கத்திற்கோ மதுபான பழக்கத்திற்கோ நீங்கள் அடிமையாகக்கூடாது. ஏனென்றால் அப்படி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் இப்படிப்பட்ட தீய காரியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்காதபடி ஆண்டவருடைய ஊழியக்காரனாக நீங்கள் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது என்று நம்ம என்ன பண்றோம், பார்க்கின்றோம். ஆகையால் தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அநேக வேத வார்த்தைகள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்பொழுது போதகருடைய கடமை என்ன என்று பார்க்கும் பொழுது, போதகர் மந்தையை நன்றாக மேய்க்க வேண்டும். ஒவ்வொரு போதகருக்கும் அவருடைய மந்தை அவருடைய சபை, சபையில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள். யோவான் 21 15 நாம் 17 வரை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து என் மந்தைகளை மேய்ப்பாயாக என்று கேட்பார். ஆகையால் இன்று இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு காரியம், என் மந்தைகளை மேய்ப்பாயாக. அப்படி என்றால் மந்தைகளை மேய்ப்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் அதை சரியாக மேய்க்க வேண்டும். இழிவான ஆதாயத்தை இச்சிக்காதவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் பணத்துக்காக ஊழியம் செய்யக்கூடாது, மனதிலே மற்ற தவறான எண்ணங்களுக்காக ஊழியங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் மிகவும் நல் ஒழுக்கத்தோடு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதே போலவே போதகர் வழிநடத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். தன்னுடைய மந்தையை சரியான பாதையில் நடத்தக்கூடியவராக மாத்திரம் அல்ல, அந்த மந்தை வழி மாறி நிற்கும் பொழுது அல்லது தடமாறி நிற்கும் பொழுது அதை சரியான பாதையை காண்பிக்க வேண்டும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஆலோசகராக இருக்க வேண்டும் சபை அங்கத்தினருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சபையில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை நம்பி உங்களிடம் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள் அல்லது அவருடைய வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்கிறார்கள். போதகர் அதை பாதுகாப்பாக வைத்து அந்த காரியத்துக்காக சொல்கிறார். போதகர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த அங்கத்தினர் சொல்லக்கூடியதை அங்கே சொல்கிறார்கள், அவர்கள் சொல்லக்கூடியதை இங்கே சொல்கிறார்கள். சபைகளுக்குள் கலகத்தை
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibelee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
உங்கள் இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றோம்.